பல வகையில் முற்காலத்தில் நம் முன்னோரிடம் இறைவாக்கினர் வழியாய் பேசிய நம் கடவுள் இவ்விருதி நாட்களில் தம் மகன் வழியாக நம்மிடம் பேசியுள்ளார். அல்லேலூயா.
ஆண்டவர் உங்களோடு
இருப்பாராக.
புனித லூக்கா எழுதின செய்திலிருந்து வாசகம். லூக்கா எழுதின செய்தி அதிகாரம் 2 இறைவசனங்கள் 16-21 வரை. அக்காலத்தில் இடையர்கள் பெத்லகேமுக்கு விரைந்து சென்று மரியாவையும் யோசேப்பையும் தீவன தொட்டியில் கிடத்து இருந்த குழந்தையையும் கண்டார்கள். பின்பு அந்த குழந்தையை பற்றி தங்களுக்கு சொல்லப்பட்ட செய்தியை தெரிவித்தார்கள். அதை கேட்ட யாவரும் இடையர்கள் தங்களுக்கு சொன்னவற்றை குறித்து வியப்படைந்தனர். ஆனால் மரியா இந்நிகழ்ச்சிகளை எல்லாம் தம் உள்ளத்தில் இருத்தி சிந்தித்து கொண்டிருந்தார். இடையர்கள் தாங்கள் கேட்டவை கண்டவை அனைத்தையும் குறித்து கடவுளை போற்றி புகழ்ந்து பாடிக்கொண்டே திரும்பிச் சென்றார்கள். அவர்களுக்கு சொல்லப்பட்டவாறு எல்லாம் நிகழ்ந்திருந்தது. குழந்தைக்கு விருத்த சேதனம் செய்ய வேண்டிய 8 நாள் வந்தது. தாயின் வயிற்றில் உருவாகும் முன்பே வானதூதர் சொல்லியிருந்தவாறு அதற்கு இயேசு என்று பெயரிட்டார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. பிறந்திருக்கிற புதிய ஆண்டிலே எல்லா வளமும் நலமும் பெற்று இடைவிடாத இறை வேண்டலிலும் ஜபத்திலும் நிலைத்திறந்து ஆண்டவருடைய ஆசியை நிறைவாய்ப்பெற்று எத்தகைய துன்பத்தை சந்திக்க நேரிடனும் உள்ளம் கலங்காமல் நம்பிக்கையோடும் உறுதியோடும் மன உறுதியோடும் வாழ்வை எதிர்கொள்ள கடவுளுடைய பிரசன்னம் என்னாலும் உங்கள் முன் செல்ல என்றும் கடவுள் முன்னிலையில் நீங்கள் ஆசீர்வாதமாய் வாழ என்றும் கடவுள் முன்னிலையில் நீங்கள் ஆசீர்வாதமாய் வாழ அருட்தந்தை ஆல்பர்ட் சார்பாகவும் என்னுடைய சார்பாகவும் உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். எப்பா 2020 முடிஞ்சிச்சுடா. எத்தனை பேர் நிம்மதி பெருமிச்சு விட்றீங்க? 2020 அட போங்க ஃபாதர், கொரோனா 2.0 புதுசாக ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. இதில் எங்கே நிம்மதி பெருமூச்சு வருது? ஒருத்தன் கேட்டால் இன்னொருத்தனை பார்த்து 2020 நீ என்னடா சாதனை பண்ணியிருக்க அப்படின்னு. அட போடா, நான் உசுரோடு இருக்கிறதே பெரிய சாதனை தான். நான் உசுரோடு இருக்கிறதே பெரிய சாதனை. இதில் என்ன புதுசாக சாதனை பண்ணி ஒன்று இருக்கு? உண்மைதான், இந்த நேரம் நாம் உயிரோடு இருக்கிறோம் என்று சொன்னால் கண்டிப்பாக அது மிகப்பெரிய சாதனையாகத்தான் இருக்க முடியும். கடந்த 2019 டிசம்பர் மாதம் கொரோனா வைரஸ் அப்படின்னு சொல்லி சைனாவில் வந்தபோது நிறையா பேருக்கு அதை பற்றி தெரிஞ்சிருக்காது. தெரிய வரும்பொழுது நாம் என்ன நினச்சிருப்போம்? எங்கேயோ தூரமாக இருக்குது, இதனால் நமக்கு என்ன பாதிப்பு வந்திருக்க போது அப்படின்னு சொல்லி கொஞ்சம் அலட்சியமாக கூட இருந்திருப்போம். பக்கத்து வீட்டுக்காரன் காய்ச்சலில் படுத்தப்போ தான் நமக்கு அதிர்ச்சியாக இருந்துச்சு, ஐயோ நமக்கும் வந்துருமோ அப்படின்னு சொல்லிட்டு. அது அது மிகப்பெரிய சாதனை தான். ஆனால் அந்த சாதனையை நாம் உரிமை கொண்டாட முடியுமா? இந்த நேரம் 2021 நம்ம காலெடுத்து வைத்து விட்டோம். ஒவ்வொரு நாளுமே, ஒவ்வொரு புதிய நாளையுமே, ஒவ்வொரு புதிய ஆண்டுக்குள்ளுமே நாம் காலெடுத்து எடுத்து வைக்கும் பொழுது அந்த சாதனையை நாம் கொண்டாட முடியுமா? அந்த சாதனைக்குரியவர் யாரு? அந்த சாதனைக்குரியவர் யாரு? அந்த சாதனைக்குரியவர் யாரு? கடவுள். அவருக்கு உரத்த குரலில் சந்தோஷமா, ஆஹா நான் 2021 வந்துட்டு அப்படின்னு சொல்லி சந்தோஷம் உரத்த கொள்ள நன்றி சொல்லமா? பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே புகழ். தூங்கினவங்களாம் முழிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அன்புக்குரியவர்களே, தொடக்க நூலில் 12 அதிகாரம் 2 வசனம் நம்ம நிறைய கேள்விப்பட்டிருப்போம். கடவுள் ஆபிரகாமுக்கு ஆசீர் வழங்குவார் சொல்லிட்டு அவர் இறுதியில் முடிக்கும்போது சொல்லுவார், நீ ஆசியாய் விளங்குவாய், நீர் ஆசீர்வாதமாய் விளங்குவாய் அப்படின்னு சொல்லுவார். கடவுள் இந்த ஆண்டில் நம்மை மட்டும் நமக்கு அந்த ஆசீர்வாதத்தை மட்டும் கொடுக்கவில்லை, மாறாக நாம் அந்த ஆசீர்வாதத்தை அடுத்தவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ஆசைப்படுகிறார். நீங்கள் இயேசு கிறிஸ்துவோட வாழ்க்கையில் பார்த்துருந்தாலும் இயேசு கிறிஸ்து அந்த ஆற்றலை வல்லமையை தனக்கு மட்டும் உரியதாக வைத்துக் கொள்ளவில்லை, மாறாக தன்னிடம் இருந்த சீடர்களுக்கு அதை கொடுத்து அவர்களை இருவர் இருவராக அனுப்பி மக்கள்கிட்ட போங்க, நீங்கள் நோயை குணப்படுத்துங்க, பேய்களை விரட்டுங்க அப்படின்னு சொல்லி அந்த ஆற்றலை அவர் வைத்திருந்த வல்லமையை அடுத்தவர்களுக்கு கொடுத்ததாக பார்க்கிறோம். கடவுள் நமக்கு ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறார். ஆபிரகாமுக்கு சொன்னது போல நீர் ஆசீர்வாதமாய் விளங்குவாய் அப்படிங்கிறது போல நாம் ஒவ்வொருத்தருமே ஆசீர்வாதமாய் அடுத்தவர்களுக்கு விளங்க வேண்டும். நான் சின்ன பிள்ளையா இருக்கும் போதெல்லாம் வீட்டில் சொல்லுவாங்க, புத்தாண்டு வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் தாத்தா பாட்டிகிட்ட போயிட்டு சிலுவை வாங்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. சிலுவை வாங்கணும் அப்படின்னு சொல்லி சிலுவை போட்டு காசு கொடுப்பாங்க. அது ஒரு சின்ன பிள்ளைங்களுக்கு ஒரு ஜாலியாக இருந்தாலும் அதில் மிகப்பெரிய ஒரு அர்த்தம் இருக்கிறது. பெரியவர்களுடைய ஆசீர்வாதம் எப்போதுமே அருட்பொழிவு பெற்ற அருட்தந்தையர்கள் இல்லை கன்னியர்கள் இல்லை கடவுள் மட்டும்தான் ஆசீர்வாதத்தை கொடுக்கணும் அப்படின்னு கிடையாது. நம்ம ஒவ்வொருத்தருமே ஆசீர்வாதத்தை கொடுக்கலாம். பெரியவர்கள், அனுபவம் மிக்கவர்கள், நல்லவர்கள் ஆசீர்வாதத்தை எப்போதுமே குழந்தைகளுக்கு கொடுக்க வேண்டும். நம்ம ஒவ்வொருவருமே ஆசீர்வாதத்தை கொடுப்பவர்களாக இருக்க வேண்டும். அந்த பழக்கம் இன்னும் இருக்குது. நான்லாம் வந்து புத்தாண்டு வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் எங்கே இருந்தாலும் எப்படி இருந்தாலும் அப்பா அம்மாட்ட போய் சிலுவை வாங்கிட்டு வந்துடுவேன். அன்றைக்கு முடியாட்டியும் எப்போ அந்த ஆண்டில் நான் அப்பா அம்மா முத பார்க்குறேனோ அவங்கள்ட்ட சிலுவை வாங்கிடுவேன். இல்லாது இல்லாவிட்டால் பக்கத்தில் யார் பெரியவர்கள் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவர்கள்ட்ட சிலுவை வாங்கிடுவேன். அந்த பழக்கம் இன்னும் இருக்கிறது. நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்க வேண்டும். ஆக நம்ம ஒவ்வொருத்தருமே அடுத்தவர்களுக்கு ஆசையாக விளங்கலாம். இப்போ நீங்கள் உங்கள் அருகில் இருப்பவர்களுக்கு உங்களுடைய ஆசீர்வாதத்தை, கடவுள் கொடுத்த அந்த ஆசீர்வாதத்தை கொடுக்க போகிறீர்கள். எல்லாம் கையை உழைத்து சொல்லுங்கள், கையை உயர்த்துங்க. நான் சொல்கிறது அப்படியே சொல்லுங்கள். ஆண்டவர் உனக்கு ஆசி வழங்கி உன்னை காப்பாராக. ஆண்டவர் தம் திருமுகத்தை உன்மேல் ஒளிரச் செய்து உன்மீது அருள் பொழிவாராக. ஆண்டவர் தம் திருமுகத்தை உன் பக்கம் திருப்பி உனக்கு அமைதி அருள்வாராக. வெரி குட். உங்களுடைய ஆசீர்வாதத்தை எல்லாம் அடுத்தவர்களுக்கு இந்த புத்தாண்டில் முதல் கிஃப்டாக நீங்கள் பகிர்ந்திருக்கிறீர்கள். கைத்தட்டி நாம் உங்களுடைய வாழ்த்துக்களை சொல்லிக்கொள்வோம், புத்தாண்டு வாழ்த்துக்களை சொல்லிக்கொள்வோம். இதுதான் இன்று வாசித்த முதல் வாசகம். எண்ணாகமத்தில் 6வது அதிகாரத்தில் 24-26 வசனங்கள் இந்த முதல் புத்தாண்டிலே கடவுளுடைய மிகப்பெரிய ஆசீர்வாதமாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வார்த்தைகள். விவிலியத்திலே ஒரு அற்புதமான வார்த்தைகளாக இந்த வார்த்தைகளை நாம் பார்க்கிறோம். அதில் ஒரு வார்த்தை நம்ம திருப்பி திருப்பி பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. என்ன அப்படின்னு சொன்னால், ஆண்டவர் தம் திருமுகத்தை உண்மையில் ஒளிரச் செய்து, ஆண்டவர் தம் திருமுகத்தை உன் பக்கம் திருப்பி. திருமுகம் அப்படிங்கிற வார்த்தை வந்து அதிகமாக சொல்லப்படுகிறது. இதை குறித்து நாம் கொஞ்சம் ஆழமாக சிந்திக்க வேண்டியது இருக்கிறது. நான் பிரதராக இருந்தப்போ மதுரையில் களப்பணிக்காக சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் ஒரு முதியோர் இல்லத்துக்கு போவோம். திருநகரில் ஒரு முதியோர் இல்லம், அந்த முதியோர் இல்லத்துக்கு போவது உண்டு. சனிக்கிழமை சாயந்தரமே போயிடுவோம், ஞாயிற்றுக்கிழமை அங்கே இருந்துட்டு மத்தியானம் சாயந்தரம் போல் அங்கேருந்து கிளம்பி வந்து விடுவோம். அப்போ எப்போதுமே ஞாயிற்றுக்கிழமைகளில் ஒரு பாட்டி, இங்கே இருக்க பாட்டி ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் நல்லா குளிச்சு கிளம்பி அங்கே ஒரு கட்டை இருக்கும், அந்த கட்டையில் போய் உட்காந்து எதையோ பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. முதல் வாரம், இரண்டு வாரம், மூன்று வாரம் கடந்தது, 4வது வாரம் நான் போயிட்டு அந்த பாட்டிகிட்ட கேட்டுட்டேன், நீங்கள் எப்போதுமே இப்படி கிளம்பி அந்த கட்டையில் உட்காந்து யாருக்காக வெயிட் பண்ணுறீங்க, எதுக்காக வெயிட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி. இப்போ அந்த பாட்டி சொன்னாங்க, எனக்கு ஒரே மகள், நான் காதல் திருமணம் செய்து கொண்டேன், என்னுடைய கணவர் காலரால் செத்து போயிட்டார், சின்ன குழந்தையாக இருக்கும் போதே இறந்து போயிட்டார், நான் கஷ்டப்பட்டு அந்த பெண் குழந்தையை வளர்த்து நகை நட்டெல்லாம் போட்டு ஒரு இடத்துல திருமணம் செய்து கொடுத்தேன், மருமகன் என்னை வீட்டில் வச்சுக்கிறதுக்கு தயாராக இல்லை, என்னை இங்கு வந்து சேர்த்து விட்டார்கள், நான் சாவதற்கு முன்பாக ஒரு முறையாவது என்னுடைய பெண்ணின் முகத்தையும் என்னுடைய பேர குழந்தையினுடைய முகத்தையும் பார்க்க ஆசைப்படுகிறேன் என்று சொன்னார்கள். முகம் நம்முடைய உணர்வுகளுடைய வெளிப்பாடு, அப்படித்தானே? நாம் என்ன உணர்வுகள் நம்ம உள்ளத்துக்குள்ளே இருக்கோ அதை முகத்தில் தான் வெளிப்படுத்துவோம். அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் அப்படின்னு சொல்லும். சந்தோஷமாக இருந்தாலும் முகம்தான், துக்கமாக இருந்தாலும், துயரமாக இருந்தாலும், வெறுப்பு விருப்பு எல்லாத்தையும் முகத்தில் தான் நாம் வெளிப்படுத்துவோம். பொண்டாடி கூப்பிடுவா, என் அண்ணன் வீட்டு விசேஷத்துக்கு வாங்க, அட போடி, அவன் முகத்தில் நான் முழிக்க மாட்டேன், அவன் முகத்தில் முழிக்க மாட்டேன். எத்தனை பேர் நாம் சொல்கிறோம், கல்யாணத்துக்கு போயிட்டு என்ன சோறு, பிரியாணியா இல்லைப்பா வெஜ்ஜு தானே, அட போப்பா எதாமே எது இருந்தால் எதுவாக இருந்தாலும் முகத்தில் நாம் நம்முடைய உணர்வுகளை வெளிப்படுத்துகிறோம். விடுதலை பயண நூல் 33:11 நாம் வாசிக்கிறோம், ஒருவன் தன் நண்பனிடம் பேசுவது போல ஆண்டவர் மோசையிடம் முகமுகமாய் பேசுவார் அப்படின்னு சொல்லி வாசிக்கிறோம். ஆண்டவர் முகமுகமாய் பேசுவார். சமீபத்தில் நாம் கிறிஸ்து பிறப்பு விழாவை கொண்டாடினோம். கிறிஸ்து பிறப்பு, இயேசு கிறிஸ்து பிறந்த பொழுது பிறப்பினுடைய அறிவிப்பு வானதூதர்கள் இடையர்களுக்கு கொடுத்தார்கள். அவங்க அங்கே அப்படியே ஆடி பாடி நமக்கு மீட்பு பிறந்து விட்டான்னு சொல்லி அங்கேயே கொண்டாட்டத்தை முடித்து விட்டு செல்வில்லை, மாறாக குடிலுக்கு தேடி ஓடிடுறாங்க. வந்து இயேசு கிறிஸ்துனுடைய முகத்தை முகமுகமாக பார்த்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறார்கள். அதே போல கிழக்கிலிருந்து ஞானிகள் எங்கேயோ இருந்து அவர்களுக்கு அருளப்பட்டது மீட்பு பிறந்திருக்கிறார் என்று சொல்லி ஓடி வருகிறார்கள். எவ்வளோ கஷ்டம், எவ்வளோ கஷ்டம் தூரத்திலிருந்து, ஆனால் இயேசு கிறிஸ்துவை முகமுகமாக பார்த்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்காக அங்கே வருவதாக பார்க்கிறோம். அதே போல் லூக்கா நற்செய்தி 2:28 பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், சிமியன் ஒருத்தர் இருப்பார், அவர் தான் பழைய ஏற்பாட்டினுடைய இறுதி அடையாளம். அவர் காத்துட்டு இருப்பார். யாருக்காக காத்துட்டு இருப்பார்? இயேசு கிறிஸ்துவுக்காக. இயேசு கிறிஸ்துவ மன்னை மரியாள் குழந்தையாக அங்கே கூட்டிகிட்டு போகும்போது அதை பார்த்து சிமியன் குழந்தையை கையில் ஏந்தி கடவுளை போற்றி, ஆண்டவரே உமது சொற்படி உம் அடியான் என்னை இப்பொழுது போக செய்யும், ஏனெனில் மக்கள் அனைவரும் காணுமாறு நீர் ஏற்பாடு செய்த மீட்பை நான் கண்டுகொண்டேன். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். பார்த்த அப்புறம் அந்த முகமுகமாய் பார்ப்பது அந்த அளவுக்கு முக்கியமாக இருப்பதாக பார்க்கிறோம். இப்போ சமீப காலத்துல எல்லாம் நவீன காலமாகிருச்சு. நம்ம பிள்ளைங்க நம்மளும் யூஸ் பண்ணுறோம், பெரியவங்களும் யூஸ் பண்ணுறோம். வாட்ஸ்அப்பில் பார்த்துருக்கீங்களா, எமோஜின்னு சொல்லுவாங்க, எமோஜி ஸ்மைலி, மஞ்சள் கலரில் இருக்கும். அதில் ஒவ்வொன்றும் மூஞ்சி, ஒன்று சுழிச்சிக்கிட்டு இருக்கும், ஒன்று சந்தோஷமாக இருக்கும், ஹார்ட் போட்டிருக்கோம். யூஸ் பண்ணுறீங்களா இல்லை? ஏதோ புதுசாக பேசுகிற மாதிரி பார்க்குறீங்க. யூஸ் பண்ணுறீங்களா இல்லையா? நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களா இல்லையா? வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சி விட்றீங்கள, யூஸ் பண்ணுறீங்க, பார்த்துருக்குறீங்களா? எமோஜின்னு சொல்லுவாங்க, ஸ்மைலி, வருத்தமாக இருந்தால் அப்படியே சோகமாக மூஞ்சி முன்னு போடுற மாதிரி போட்டிருப்போம், அப்படி தானே? அது மாதிரி நிறையா அதில் நமக்கு வெளிப்படுத்துகிற, உணர்வுகளை வெளிப்படுத்துகிற எமோஜிஸ் வந்து கொஞ்சமாக தான் இருக்கும். உண்மையிலேயே 4-5 இருக்கலாம், ஆனால் வாட்ஸ்அப்பில் 100-200 கிட்டே இருக்குது. அந்தளவுக்கு நாம் உணர்ச்சிகளை உணர்வுகளை வெளிப்படுத்துகிறோமா அப்படிங்கிறது தெரியாது. கடவுளும் எமோஜி யூஸ் பண்ணார், 2 எமோஜி யூஸ் பண்ணார். கடவுளும் 2 எமோஜி தன் திருமுகத்தை 2 விதத்தில் அவர் காமிச்சார். என்ன அப்படின்னு சொன்னால், ஒன்று முதல் எமோஜி என்ன அப்படின்னு சொன்னால், அவர் முகத்தை மறைத்து கொண்டார். அவர் முகத்தை மறைத்து கொண்டார். எப்போ மறைத்து கொண்டார்? கடவுள் தன்னுடைய முகத்தை மறைத்து கொண்டார். கண்ணாமூச்சி ஆடினார். யார்? இஸ்ராயல் மக்கள்கிட்ட இருந்து. எப்போதெல்லாம் அவர் கடவுள் தன்னுடைய முகத்தை அந்த மக்களிடமிருந்து மறைத்து கொண்டாரோ, அது அவர்களுக்கு சாபமாக இருந்தது, அது அவர்களுடைய அடிமைத்தனமாக இருந்தது, அது கடவுளுடைய கோபத்தை வெளிப்படுத்தியதாக பார்க்கும். அதுதான் எசேக்கியல் 39:23 நாம் இவ்வாறு வாசிக்கிறோம், இஸ்ராயல் மக்கள் எனக்கு உண்மையற்றவர்களாய் நடந்தால் தங்கள் பாவத்தின் பொருட்டு சிறையிருப்புக்கு சென்றனர் என வேற்றினத்தார் அறிந்து கொள்வர். எனவே நான் என் முகத்தை அவர்களிடமிருந்து மறைத்து கொண்டு அவர்களை பகைவர்கள் கையில் ஒப்புவிப்பேன். கடவுள் தன்னுடைய முகத்தை திருப்பிக் கொண்டார், மறைத்து கொண்டார். எப்பொழுது என்று சொன்னால், மக்கள் தங்கள் வாழ்வை பாவ வாழ்க்கையில் வாழும் பொழுது, பாவ வாழ்க்கையில் வாழும் பொழுது, இருளில் வாழும் பொழுது கடவுள் தன் முகத்தை மறைத்து கொண்டார் அவர்களிடமிருந்து. அது கடவுள் காட்டிய ஒரு எமோஜி. அது வந்து அதோட அடிமைத்தனத்தை வெளிப்படுத்தியது. மக்கள் கடவுளிடமிருந்து விலகி சென்ற அந்த சூழ்நிலையை வெளிப்படுத்தியதாக பார்க்கிறோம். இன்னைக்கு நாமளும் நிறைய நேரங்களில் கடவுளை நோக்கி நம்முடைய முகத்தை திருப்பிக் கொள்கிறோம். நம்முடைய வாழ்க்கை முறை, நம்முடைய பாவ வாழ்க்கை முறை, நம்முடைய பாவ வாழ்க்கை முறை, நாம் பாவத்தில் வாழும் பொழுது கடவுள் தன்னுடைய முகத்தை நம்மிடமிருந்து திருப்பிக் கொள்ளும் பொழுது நம்முடைய வாழ்வு துன்பம் மிகுந்ததாக வாழ்வாக, துயரம் மிகுந்த வாழ்வாக, கஷ்டங்கள் நிறைந்த வாழ்வாக, இருள் சூழ்ந்த வாழ்வாக, அமைதியற்ற வாழ்வாக, ஒற்றுமையின்மை இல்லாத வாழ்வாக நம்முடைய வாழ்வு மாறிப்போகிறது. அப்புறம் கடவுளை குறை சொல்லி எந்த பிரயோஜனமும் கிடையாது. இது நம்முடைய கையில் இருக்கிறது. நாம் நிறைய நேரங்களில் புலம்புறோம்ல, கடவுள் ஏன் என்னை மட்டும் இப்படி சோதிக்கணும், கடவுள் என்றைக்குமே தீமையை படைத்தது இல்லை, அவர் நன்மையை மட்டும்தான் படைத்திருக்கிறார். இருளை எதுவுமே உருவாக்க முடியாது, ஒளியை உருவாக்குறதுக்கு மட்டும்தான் மூலங்கள் இருக்கிறது. சோர்ஸ் எப்போ ஒளியை மட்டும்தான் உருவாக்க முடியும். எங்கு ஒளி இல்லையோ அங்கு இருள் இருக்கிறது, எங்கு கடவுள் இல்லையோ அங்கு தீமை இருக்கிறது, தீயது இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில் கடவுளுக்கு நாம் இடம் கொடுக்கவில்லை என்று சொன்னால், கடவுள் நம்மிடமிருந்து தன்னுடைய முகத்தை திருப்பிக் கொள்வார். நம்முடைய வாழ்வு அடிமைத்தனமான வாழ்வாக மாறிவிடும். நம்முடைய வாழ்வு இருள் சூழ்ந்த வாழ்வாக மாறிவிடும். அருட்தந்தை அந்தோனி சேவியர் ஒரு புத்தகத்தில், துணையாகும் இறைவன் அப்படிங்கிற ஒரு புத்தகத்தில், ஒரு நிகழ்வை பற்றி குறிப்பிடுகிறார். அவருக்கு நிகழ்ந்த நிகழ்வு. இன்றைக்கி நான் நிறைய பேர் எப்படி நிறைய பேர் நான் கடவுள் நம்முடைய நாம் பாவ வாழ்க்கையில் வாழும் பொழுது தன்னுடைய முகத்தை திருப்பிக் கொள்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். ஆனால் நிறைய பேர் கடவுளிடமிருந்து தன்னுடைய முகத்தை திருப்பிக் கொள்வார். இவர் என்ன என்னை பார்த்து மூஞ்சியை திருப்பிக்கிறது, நான் அவரை பார்த்து மூஞ்சியை திருப்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லி வாழக்கூடியவர்கள், கடவுளை மறுத்து வாழக்கூடியவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. அவர் தன்னுடைய அந்த அனுபவத்தில் பகிர்ந்து கொள்கிறார். ஒரு பணக்கார ஒரு மனிதர், கடவுள் மேலே நம்பிக்கை இல்லை, நிறைய காசு இருக்குது, அது மட்டும் கிடையாது கடவுள் ஊழியம் செய்யக்கூடிய அந்த மனிதர்கள் மீதும் ஃபாதர்ஸ் மேலும் ஒரு நல்ல ஒப்பீனியன் கிடையாது. இவங்கெல்லாம் வந்து ஊரை ஏமாற்றி பிழைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நிறையா கிரிட்டிசிசம் பண்ணுறார். நிறையா பணம் இருக்குது, குடிக்கிறாரு, குடிக்க அடிமையாகி ரெண்டு கிட்னியும் ஃபெயிலியர் ஆயிடுது. முதல் தடவை அறுவை சிகிச்சைக்கு போகிறாரு, சரியாகலை. இரண்டாவது தடவை அறுவை சிகிச்சைக்கு போகிறாரு, சரியாகலை. மூன்றாவது தடவை அறுவை சிகிச்சை போகணும் அப்படின்னு சொல்லி மருத்துவர்கள் சொன்ன பொழுது அவருக்கு பயம் வந்துவிட்டது, பயம் வந்துவிட்டது. உடனே யார் யாரெல்லாம் இப்படி விமர்சனத்திற்கு உட்படுத்தினாரோ அந்த அருட்தந்திரிகளுக்கெல்லாம் அவர் அலைபேசியில் தொடர்பு கொண்டு எனக்காக ஜெபித்து கொள்ளுங்கள் என்று சொல்கிறார். அந்த அருட்தந்திரிகள் எந்த ஒரு வஞ்சகமும் இல்லாமல், வன்மம் இல்லாமல், நம்மளை இப்படிலாம் பேசினாரு அப்படின்லாம் இல்லாமல் அவருக்காக கண்ணீர் விட்டு ஜெபிக்கிறார்கள். ஜெபித்து மூன்றாவது முறை அறுவை சிகிச்சைக்கு சொல்கிறார். திரும்பி வரும்பொழுது அவர் உடல்நிலை நல்ல முறையில் இருக்கிறது. இந்த இதை எழுதக்கூடிய அந்த அருட்தந்தை அவரை ஒரு முறை ஆலயத்தில் பார்க்கும்பொழுது எப்படிப்பா நல்லா இருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லும்பொழுது, கடவுள் புண்ணியத்தில் நான் நன்றாக இருக்கிறேன், ப்ரைஸ் தி லார்ட், ப்ரைஸ் தி லார்ட். அவர் சொன்ன வார்த்தை, யார் கடவுளை மறுத்தாரோ அவர் சொல்கிறான், கடவுள் புண்ணியத்தில் நன்றாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லும்பொழுது அந்த அருட்தந்தை இவ்வாறாக எழுதி முடிக்கிறார், எனக்கு அவர் குணமாயிட்டார் அப்படிங்கிற சந்தோஷத்தை விட அவர் கடவுள் மீது நம்பிக்கை கொண்டிருந்தார், மனம் திருந்து விட்டார், மனம் மாற்றம் அடைந்து விட்டார் அப்படிங்கிறது தான் எனக்கு மிக மகிழ்ச்சியாக இருந்தது அப்படின்னு சொல்லி இந்த வசனத்தை அவர் அங்கே கோட் பண்ணுறார். எசாயா 59:1 மீட்க இயலாதவாறு ஆண்டவரின் கை குறுகிவிடவில்லை, கேட்க முடியாதவாறு ஆண்டவரின் காது மந்தமாகிவிடவில்லை என்று சொல்கிறார். ஆக ஆண்டவர் எப்போதுமே தன்னுடைய முகத்தை திருப்பி விட்டு இந்த மக்கள் இப்படியே போயிட்டு அப்படின்னு விடுறது கிடையாது. மாறாக அந்த மக்களை தேடி சொல்கிறார், அவர்களுக்கு மீட்பை அவர் கொடுக்க விரும்புகிறார், அவர்களை மீட்டெடுக்க அவர் விரும்புகிறார். முதல் எமோஜி சொன்னேன், கடவுள் தன்னுடைய முகத்தை திருப்பி கொண்டார் என்று சொல்லி. இரண்டாவது எமோஜி என்ன அப்படின்னு சொன்னால், கடவுளுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்துகிற ஒரு எக்ஸ்பிரஷன் என்ன அப்படின்னு சொன்னால், கடவுள் தன்னுடைய முகத்தை ஒளிரச் செய்தார். கடவுள் தன்னுடைய முகத்தை ஒளிரச் செய்கிறார். முதல் விஷயம், கடவுள் தன்னுடைய முகத்தை மறைத்து கொள்கிறார். இரண்டாவதாக, கடவுள் மகிழ்ச்சியாக இருக்கும் பொழுது அவர் தன்னுடைய முகத்தை ஒளிரச் செய்கிறார். பாவத்தில் வாழ்ந்த மக்கள் மனம் திருந்தி, கடவுளே எங்களை மன்னியும் அப்படின்னு சொல்லி, எங்களுடைய பழைய வாழ்க்கையை எங்களுக்கு கொடும், எங்களுக்கு இந்த சமாதானத்தை கொடுக்கணும், ஒற்றுமையை கொடுக்கணும், மகிழ்ச்சியை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த பழைய ஏற்பாட்டில் மக்கள் வேண்டும் பொழுது இவ்வாறாக அவர்கள் வேண்டுகிறார்கள். திருப்பாடலில் நிறைய இடங்களில் நம்ம பார்க்கிறோம். திருப்பாடல் 4:6 நலமானதை எங்களுக்கு அருள யார் உள்ளர் என கேட்பவர் பலர், ஆண்டவரே எங்கள் மீது உமது முகத்தின் ஒளி வீசும்படி செய்தரலும். ஆண்டவரே எங்கள் மீது உம்முகத்தின் ஒளி வீசும்படி. எப்பொழுதெல்லாம் கடவுளுடைய முகத்தின் ஒளி நம் மீது வீசப்படுகிறதோ அப்பொழுது நாம் பழைய வாழ்வை பெற்றுக்கொள்கிறோம், ஒற்றுமையை சமாதானத்தை பெற்றுக்கொள்கிறோம், இன்பத்தை பெற்றுக்கொள்கிறோம், ஆசீரை பெற்றுக்கொள்கிறோம். அதே தான் பல இடங்களில் நம்ம வாசிக்க பார்க்கிறோம். திருப்பாடல் 80:80 மூன்று இடங்களில், 3:7, 7:13 இப்படி இவ்வாறாக கொடுக்கப்படுகிறது. கடவுளே எங்களை முன்னைய நன்னிலைக்கு கொணந்தருளும், உமது திருமுக ஒளியை காட்டியருளும். நாங்கள் பாவம் செய்தோம், மறுக்கவில்லை, நாங்கள் இப்பொழுது மனம் திரும்பி வந்திருக்கிறோம், எங்களுடைய அடிமைத்தனத்திலிருந்து எங்களை மீட்டெருளும் என்று சொல்லி அவர்கள் வேண்டும் பொழுதிவாராக வேண்டுகிறார்கள். கடவுளே உம்முடைய திருமுக ஒளியை எங்கள் மீது ஒளிரச் செய்தருளும் என்று சொல்லி. ஆக கடவுள் தன்னுடைய மகிழ்ச்சியை மக்கள் மீது தன்னுடைய திருமுக ஒளியை கொடுத்து அவர்களுக்கு ஆசீர் கொடுப்பதன் மூலமாக வெளிப்படுத்துகிறார். தன்னுடைய கோபத்தை கடவுள் தன்னுடைய முகத்தை திருப்பிக் கொள்வதன் மூலமாக வெளிப்படுத்துகிறார். இது ரெண்டே எக்ஸ்பிரஷன் தான், கடவுள்கிட்ட ரெண்டே எமோஜி தான். இப்போது நீங்கள் பழைய ஏற்பாட்டில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், விடுதலை பயணம் 33:20 இவ்வாறாக கூறுகிறது, என் முகத்தை உன்னால் பார்க்க இயலாது, ஏனெனில் என்னை பார்த்தவர் எவரும் உயிரோடு இருக்க முடியாது. ஆண்டவருடைய திருமுகத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். அப்படிதான் ஆண்டவருடைய திருமுகத்தை காட்டணும், அவர் காட்டினா நம்ம சந்தோஷமாக இருப்போம் அப்படின்னு சொல்லி. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, கடவுள் சொல்கிறாரு, என்னுடைய திருமுகத்தை நீங்கள் பார்க்க முடியாது, பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உயிரோடு இருக்க முடியாது அப்படின்னு சொல்கிறார். ஆனால் தொடக்க நூல் 3:30 யாக்கோபு இவராக சொல்வார், நான் கடவுளின் முகத்தை நேரில் கண்டு உயிர் தப்பி பிழைத்தேன் அப்படின்னு சொல்லுவார். அது மட்டும் கிடையாது, மோசே இது இணைச்சட்டக நூலில் நம்ம வாசிக்கிறோம், ஆண்டவரை நேருக்கு நேர் சந்தித்ததில் மோசையை போல் இறைவாக்கினர் யாரும் இல்லை என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். இப்போ இதில் ஒரு குளறுபடி இருக்கிறது. கடவுள் சொல்கிறாரு என் முகத்தை நேருக்கு நேர் யாரும் பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இறைவாக்கினர் யாக்கோபு சொல்கிறாரு, மோசே சொல்கிறாரு, நான் கடவுளை பார்த்தேன், முகமுகமாய் பார்த்தேன் அப்படின்னு சொல்லி. ஆனால் அவர்கள் பார்த்தது கடவுளுடைய நேரடியான முகத்தை அல்ல, அவருடைய முகத்தில் இருந்து ஒளிர்ந்த அந்த ஒளியை மட்டும்தான் பார்த்தார்கள். விவிலிய அறிஞர்கள் இதை எப்படி வெளிப்படுத்துகிறாங்க அப்படின்னு சொன்னால், எதனுடைய வெளிப்பாடாக அவர்கள் அப்படி சொன்னார்கள் என்று சொன்னால், கடவுளுக்கும் அவர்களுக்கும் இருந்த நெருக்கமான உறவை அவர்கள் வெளிப்படுத்தினார்கள். நான் கடவுளை பார்த்தேன், கடவுளை பார்த்ததுனால் நான் உயிர் பிழைத்தேன், நான் கடவுளை முகமுகமாய் நான் சந்தித்தேன் என்று சொல்லி அவர்கள் சொல்வது அவர்களுக்கும் கடவுளுக்கும் இடையேயான அந்த நட்புறவை காட்டுவதாக பார்க்கிறோம். ஆக கடவுள் இறை வாக்கினர்களுக்கும் தான் தேர்ந்து கொண்ட மக்களுக்கும் இடையே ஒரு உறவை அவர் அங்கு வைத்து வந்தார். இப்போ அந்த உறவு எப்படிப்பட்ட உறவு அப்படின்னு சொன்னா, நான் உங்களுக்கு கடவுளாயிருப்பேன், நீங்கள் என்னுடைய இன்னும் சத்தமா, நீங்கள் என்னுடைய, இதுதான் பழைய ஏற்பாட்டில் கடவுள் கொண்டிருந்த உறவு. நான் உங்கள் கடவுளாயிருப்பேன், நீங்கள் என்னுடைய மக்களாயிருப்பீர்கள். இப்போ அந்த உறவுல இருந்து அவர் இன்னும் கொஞ்சம் டெவலப் ஆகிறார், அடுத்த லெவலுக்கு போகணும்னு ஆசைப்படுறார். எப்படிப்பட்ட உறவை கொண்டு வர விரும்புகிறார் என்று சொன்னால், நான் உங்கள் தந்தையாக இருப்பேன், நீங்கள் என்னுடைய பிள்ளைகளாக இருப்பீர்கள். நான் உங்கள் தந்தையாக இருப்பேன், நீங்கள் என்னுடைய பிள்ளைகளாக இருப்பீர்கள். இந்த உறவை, இந்த நெருக்கமான உறவை அவர் எப்படி எக்ஸிக்யூட் பண்றாரு, யார் மூலமாக எக்ஸிக்யூட் பண்றாரு, யார் மூலமாக? இயேசு கிறிஸ்து வழியாக. இயேசு கிறிஸ்து கடவுளை பார்த்து அப்பா தந்தையே என்று அவர் அழைத்ததாக பார்க்கிறோம். அந்த உறவை எப்படி அவர் எக்ஸிக்யூட் பண்றாரு, இயேசு கிறிஸ்துவின் மூலமாக. நாம் வாசித்தோம், என்னாகமத்தில் வாசித்த இந்த வசனங்கள், அந்த ஆசீர்வாதங்கள் இருக்கு பார்த்தீங்களா, ஆண்டவர் உனக்கு ஆசி வழங்கி உன்னை காப்பாராக, தன் திருமுகத்தை உன் மீது ஒளிரச் செய்து உன் மீது அருள் பொழிவாராக, ஆண்டவர் தம் திருமுகத்தை உன் பக்கம் திருப்பி உனக்கு அமைதி அருள்வாராக அப்படின்னு சொல்லி நாம் வாசிக்கிறோமே, இது அனைத்தும் இயேசு கிறிஸ்துவிலே ஒரு சேர நாம் பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து இறைமகனாக நமக்கு மீட்பு அளிப்பவராக வருவதை பார்க்கிறோம். அதே இயேசு கிறிஸ்து யோவான் நற்செய்தி 8:12 வசனத்தில் அவர் சொல்றாரு, நானே உலகின் ஒளி என்று சொல்வதாக பார்க்கிறோம். நீங்க நல்லா பாருங்க, என்னாகமத்தில் முதல்ல அவருக்கு அவர் உனக்கு ஆசி வழங்கி உன்னை காப்பாராக, நம்மை காக்க வந்தது யாரு, இயேசு கிறிஸ்து. நம்முடைய பாவங்களிலிருந்து தன் உயிரை கொடுத்து காக்க வந்தது இயேசு கிறிஸ்து. ரெண்டாவது, தன் திருமுகத்தை உண்மையில் ஒளிரச் செய்து ஒளியாக வந்தது யாரு, இயேசு கிறிஸ்து. மூன்றாவது, தன் திருமுகத்தை உன் பக்கம் திருப்பி உனக்கு அமைதி வழங்கியது யாரு, இயேசு கிறிஸ்து. அதான் யோவான் நற்செய்தியில 24:27 இயேசு கிறிஸ்து சிலுவை சாவை ஏற்பதற்கு முன்பாக சீடர்களை பார்த்து உள்ளம் கலங்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சில வார்த்தைகள் சொல்லுவார். அங்கே இதை பதிவு செய்கிறார், அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன், நான் உங்களுக்கு தரும் அமைதி உலகம் தரும் அமைதி போன்றது அல்ல, நீங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம் என்று சொல்கிறார். அது மட்டும் கிடையாது, யோவான் நற்செய்தி 16:33 என் வழியா நீங்கள் அமைதியை காணும் பொருட்டு நான் இவற்றை உங்களிடம் சொன்னேன் என்று சொல்வதை பார்க்கிறோம். மேலுமாக யோவான் 20:20 19:21-26 பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, உயிர்த்தெழுந்த பிறகு சீடர்களை அவர் சந்திக்கும் பொழுதெல்லாம் உங்களுக்கு அமைதி உரித்தாக என்று சொல்கிறார். இப்போ இந்த ஆசினுடைய மொத்தமாக இந்த நம்ம என்னாகமத்தில் வாசித்த கடவுள் வந்து மோசேயிட்ட பார்த்து, நீ ஆரோனிடம் அவனுடைய புதல்களிடம் போய் சொல்லு, உனக்கு உன்னை காக்க வந்திருக்கிறேன், உனக்கு ஒளியாக வந்திருக்கிறேன், உனக்கு அமைதியரில் வந்திருக்கிறேன் என்று சொன்ன கடவுள் அதனுடைய ஒட்டுமொத்த உருவமாக இயேசு கிறிஸ்துவை இந்த மண்ணிற்கு அனுப்புகிறார். இன்றைய 2 பவுல் கலாத்தியர்கள் திருமத்தில் அவர் சொல்கிறாரு, இந்த இயேசு கிறிஸ்துவனுடைய ஆவி உங்கள் உள்ளத்தில் இருக்கும் பொழுது நீங்கள் அடிமைகள் அல்ல, மாறாக என்னுடைய பிள்ளைகள் என்று சொல்கிறார். இந்த இயேசு கிறிஸ்துவனுடைய ஆவி உங்கள் உள்ளத்தில் இருக்கும் பொழுது நீங்கள் அடிமைகள் அல்ல, என்னுடைய பிள்ளைகள் என்று சொல்கிறார். இப்போ உங்களுடைய உள்ளத்தில் இயேசு கிறிஸ்துவனுடைய ஆவி இருக்கிறதா? நீங்கள் எல்லாம் விடுதலை பெற்ற மக்களாக கடவுளுடைய பிள்ளைகளாக இருக்கிறீர்களா? சொல்லுங்க. கோயிலுக்கு தவறாம வந்துடுறதுனால நம்ம கடவுளுடைய ஆவி நம்முடைய உள்ளத்தில் வந்துருமா? கடவுள் வராது. அதே போல நான் வந்து அழகழகா இன்னைக்கு புடவை ட்ரெஸ்லாம் போட்டு வந்தனால கடவுளுடைய ஆவி என்னோட உள்ளத்தில் வந்துருமா? கண்டிப்பாக வராது. நான் கிறிஸ்தவனாக இருப்பதனால் என் கடவுளுடைய ஆவி உள்ளத்தில் வந்துருமா? கண்டிப்பா வராது. நான் டிவி சீரியல் பார்க்கறதுனால கடவுளோட ஆவி என் உள்ளத்துல வந்துருமா? நான் போன் நோண்டிக்கிட்டே இருக்கிறதுனால கடவுளோட ஆவி என் உள்ளத்துல வந்துருமா? நான் அளவுக்கு அதிகமான சொத்துக்களை சேர்த்து வைப்பதனால் கடவுளுடைய ஆவி எனக்குள்ள வந்துருமா? நான் போதைக்கு அடிமையாக இருந்தால் கடவுளுடைய ஆவி எனக்குள்ள வருமா? இப்போ கடவுளுடைய ஆவி நமக்குள் வர வேண்டும் என்று சொன்னால் நாம் எப்படி வாழ வேண்டும்? இயேசு கிறிஸ்துவுக்கு சாட்சியாக வாழ வேண்டும். இயேசு கிறிஸ்து சொல்லி கொடுத்த விழுமியங்கள் நம்முடைய வாழ்க்கையில பின்பற்றி நாம் அவருக்கு சாட்சியாக வாழ வேண்டும். அவர் என்ன சொன்னார்? இரக்கம் காட்டுங்க அப்படின்னார். நம்ம எத்தனை பேருக்கு இரக்கம் காட்டி கொண்டு இருக்கிறோம்? மன்னியுங்கள் அப்படின்னு சொன்னார். ஒருத்தர் 10,000 தாளந்து கடன் பெற்றுட்டு தலைவிட்ட போய் காலில் விழுந்து நீ மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்கிறான். உடனே அவர் மன்னிச்சார், சரி போ அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவன் போய் 100 தெனாரியா அவன்கிட்ட ஒருத்தர் கடன் வாங்கியிருக்கான், அவனை கழுத்து பிடிச்சி இப்படி கடனை தர்றியா இல்லையா? மன்னிக்க தயாராக இல்லை. இனி நாம் கடவுளிலிருந்து மன்னிப்பை பெற்றுக்கொள்கிறோம், ஆனால் அடுத்தவர்களை மன்னிக்க தயாராக இல்லை, இரக்கம் கட்ட தயாராக இல்லை, அன்பு கட்ட தயாராக இல்லை. அடுத்தவனை பார்த்து நம்ம குற்றம் சொல்கிறோம், புரணி பேசுகிறோம். நீ நிறையா புரணி பேசுகிறோம். ஒருத்தர் இல்லை அப்படின்னு சொன்னால் அவங்கள பற்றி அதிகமாக புரணி பேசுகிறோம். ஆனால் இயேசு கிறிஸ்து இதற்கு எதிராக இருந்தார். நீ அடுத்தவனை பற்றி குறை சொல்லாது. நீ முத ஒன்ட்ட இருக்க தப்ப பாரு. விபச்சாரத்தில் ஒரு பெண் பிடிபட்ட பொழுது கல்லால் அடித்து கொள்ளன்னு சொல்லும் பொழுது இங்கே யார் பாவம் செய்யலையோ அவங்க முதல்ல கல் எடுத்து அடிங்க அப்படின்னு சொன்னார். இதையெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் பின்பற்றுகிறோமா? கிறிஸ்தவர்களாக வாழ்கிறோமே. சமூகத்தில் எனக்கு ஒரு அடையாளம், குடும்பத்தில் இருக்கு நான் கிறிஸ்தவன் அப்படிங்கிற சர்டிஃபிகேட்டில் போகிறதுக்காக வாழ்கிறோமா? இல்லை இயேசு கிறிஸ்துனுடைய ஆவி உண்மையிலேயே என்னுடைய உள்ளத்தில் இருக்கிறதா? அவராக இருக்கும் பொழுது நான் அடிமை அல்ல, மாறாக கடவுளின் பிள்ளையாக வாழ்கிறேன். இரண்டாவது விஷயம், இரண்டாவது, இயேசு கிறிஸ்து திருமுழுக்கு பெறும் பொழுது கடவுள் தன்னுடைய ஆசிரியர் அங்கே கொடுப்பதாக பார்க்கிறோம். அங்கே தூய ஆவி புறா வடிவத்தில் வெளிப்படுகிறது, கடவுளுடைய குரல் கேட்கிறது. கடவுள் என்ன சொல்கிறாரு? இதோ என் அன்பாந்த மைந்தன், இவரை கொண்டு நான் பூரிப்படுகிறேன் என்று சொல்கிறார். அதே போல் கடவுள் நம்ம எல்லாத்தையும் பிள்ளைகளாக்கி இருக்கிறார், ஆனால் நம்மை குறித்து அவர் பூரிப்படைகிறார். இயேசு கிறிஸ்துவை குறித்து ஏன் அங்கு பூரிப்படைந்தார் என்று சொன்னால், இயேசு கிறிஸ்து அங்கு திருமுழுக்கு பெற்றதன் காரணம், நான் இந்த மண்ணுலகிற்கு வந்தது விளிம்பில் இருக்கக்கூடிய மக்களை காப்பாற்றுவதற்காக, அடிமைப்பட்டு இருக்கக்கூடிய மக்களை, ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக நான் வந்திருக்கிறேன் என்று சொல்லி தன்னை அடையாளப்படுத்துகிற இயேசு கிறிஸ்துவை குறித்து கடவுள் இவரை குறித்து நான் பூரிப்படைகிறேன் என்று சொன்னார். எந்த அளவுக்கு நாம் பிறர் அன்பு கொண்டு வாழ்ந்திருக்கிறோம் சொல்லுங்க. அடுத்த மனிதனை நீ மறுக்கும் பொழுது நீ கடவுளை மறுக்கிறாய். கடவுள் தன்னுடைய திருமுகத்தை உங்களிடமிருந்து திருப்பி கொள்வார். அடுத்தவனுக்கு உதவி செய்ய தயாராக இல்லை, மனித நேயத்தோடு வாழ நீங்கள் தயாராகவில்லை என்று சொன்னால் கடவுள் கண்டிப்பாக தன்னுடைய திருமுகத்தை உங்களிடமிருந்து திருப்பிக் கொள்வார். 2 வாரத்துக்கு முன்னாடி கிறிஸ்து பிறப்பு காலத்திற்கு முன்பாக டெக்கரேஷன் பொருள்லாம் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் பிரதரும் இந்த கன்னியா கிராஃப்ட்ஸ் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிக்னலில் போனோம். சிக்னலில் போய் நிற்கும் பொழுது அங்கே ஒரு பாட்டி, பிச்சை எடுத்துகிட்டு இருந்த பாட்டி, வயசானவங்க வலுப்பு வந்து கீழே விழுந்துட்டாங்க. அத்தனை பேரும் அங்கே வேடிக்கை பார்த்தார்கள். சோப்பு லைட்டு மறைஞ்சு க்ரீன் லைட் வந்தவொடனே எல்லாம் போயிட்டாங்க. ஒரு இளைஞன், ஒரு பெரியவர் என்னார், அப்புறம் நாங்கள் போய் நின்று அவங்க கையில் ஒரு கீ இருந்துச்சு என் பாக்கெட்டில். உண்மையில் எனக்கு மகிழ்ச்சியாக இருந்தது. ஏதோ நம்மள்கிட்ட இருக்க நம்மளால் கடவுள் இன்றைக்கி ஏதோ ஒரு விஷயத்தை செஞ்சுருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கீயை, எனக்கு தெரியாது கீ கொடுத்தா வலுப்பு நிற்குமா, அதெல்லாம் வந்து சரியான லாஜிக்கா சயின்டிஃபிக்கா மருத்துவமா அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு தெரியாது. பக்கத்தில் இருந்தவர் ஏதாச்சும் இரும்பு கீ இருந்தால் கொடுங்க அப்படின்னாரு. நான் கொடுத்தேன், கையில் வச்சு அமுக்கணும். கொஞ்சம் அந்த அம்மாட்ட அந்த இருந்த வலுப்பு நின்றது. அதுக்கப்புறம் சாப்பாடு வாங்கி கொடுத்தோம். நம்ம நிறையா பேசுகிறோம் நான் ப்ராக்டிக்கல்னு வரும்போது நின்று அந்த அம்மா என்ன ஆச்சு, ஏன்னா அவங்க விழுந்தது இன்னும் கொஞ்சம் தள்ளி ரோட்டில் விழுந்திருந்தாங்கன்னா வண்டி ஏற்றிருக்கும். மனித நேயத்துடன் வாழ்கிறோமா? அவ்வாறு நாம் வாழவில்லை என்று சொன்னால் இயேசு கிறிஸ்துனுடைய ஆவி நமக்குள்ள இருக்காது. கடவுள் தம் திருமுகத்தை திருப்பிக் கொள்வார். இந்த ஆண்டு எத்தனை ஆண்டு வந்தாலும், 2022, 2023, 2024 வந்தாலும் அது துன்பம் மிகுந்ததாகத்தான் இருக்கும், இருள் நிறைந்ததாகத்தான் இருக்கும். ஆக நாம் அன்புள்ளவர்களாக, மனிதநேயம் மிக்கவர்களாக, பிறரன்பு கொண்டவர்களாக வாழும் பொழுது கண்டிப்பாக இயேசுவின் ஆவி நமக்குள் இருக்கும். கடவுள் தன் திருமுகத்தை நம் மீது காட்டி ஒளிரச் செய்வார், நம்மை ஆசீர்வதிப்பார். இறுதியாக மூன்றாவது விஷயம், ரொம்ப முக்கியமான விஷயம். இன்று அன்னை மரியாளுடைய விழாவை நாம் கொண்டாடி மகிழ்ந்து கொண்டிருக்கிறோம். கடவுள் தன்னுடைய உறவை, கடவுள் மக்கள் அப்படிங்கிற அந்த ஸ்தானத்திலிருந்து தந்தை பிள்ளை என்ற அந்த ஸ்தானத்துக்கு இயேசு கிறிஸ்து வழியாக கொண்டு வந்தார் என்று சொல்லி நாம் பார்த்தோம். அதற்கு மிக முக்கிய காரணமாக இருந்தவர் அன்னை மரியாள். யாரெல்லாம் அன்னை மரியாளை மறுக்கிறார்களோ அவர்கள் பக்கம் கடவுள் தன் திருமுகத்தை காட்டுவதில்லை, திருப்பிக் கொள்கிறார். அவர்கள் இன்னும் அடிமைகளாகத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நாம் பார்க்குறோம் இன்னைக்கு வந்து பிரிவினை சபை சார்ந்தவர்களுக்கும் கத்தோலிக்கர்களுக்கும் இன்னைக்கு வந்து அன்னை மரியால் வந்து ஒரு பகடைக்காய மாறிவிட்டா. அவங்க வந்து தங்களை எப்படி அடையாளப்படுத்திக் கொள்கிறார் என்று சொன்னால், தங்களை மாதாவை கும்பிடாதவங்க. கத்தோலிக்கர்கள் என்றால் மாதாவை கும்பிடுறவங்க. ஆனால் நாம் ஒரு விஷயத்தை தெரிந்து கொள்ள வேண்டும், அவர்கள் அடிப்படை அறிவு இல்லாமல் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். கத்தோலிக்க திருச்சபையிலிருந்து இந்த பிரிவினை சபை சீர்திருத்த சபை பிரிவதற்கு மிக முக்கியமாக காரணமாக இருந்தவர் மார்ட்டின் லூத்தர். ஆனால் அவர் அன்னை மரியாள் மீது மிகுந்த பக்தி கொண்டிருந்தார். இன்று நாம் கொண்டாடுகிறோமே விழா, அன்னை மரியாள் கடவுளின் தாய் என்று அவர் உறுதிபட கூறியவராக பார்க்கிறோம். அவங்களுக்கு டவுட் இருந்தால் அவங்க நெட்டில் சர்ச் பண்ணி பார்த்துக்கலாம். மார்ட்டின் லூத்தர் அன்னை மரியாள் மீது மிகுந்த பக்தி வைத்திருந்தார். ஆனால் இன்று இதோ அன்னை மரியால் நமக்கும் அவர்களுக்கும் ஒரு பிரிவினை ஒரு பொருளாக மாற்றிக்கொண்டு இன்னைக்கு வந்து நிறைய பேர் மூஞ்சை திருப்பிட்டு போயிட்டு இருக்காங்க. ஆனால் யார் யாரெல்லாம் அன்னை மரியாலை நோக்கி தன்னுடைய முகத்தை திருப்பிக் கொள்கிறார்களோ, கடவுளும் அவர்கள் நோக்கி தன்னுடைய திருமுகத்தை திருப்பிக் கொள்கிறார். ஆக அன்னை மரியாலை நாம் ஏற்று கடவுளின் தாயாக அவருடைய பரிந்துரையால் இன்று நாம் பல்வேறு ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொண்டிருக்கிறோம். அவளுக்கு இன்று நாம் திருவிழா எடுத்து கொண்டாடி கொண்டிருக்கிற இந்த நாளிலே நாம் உண்மையுள்ள அன்னை மரியாளுடைய பக்தர்களாக அவருடைய பரிந்துரையில் நாம் வாழும் பொழுது இயேசு கிறிஸ்து நம்முடைய உள்ளத்தில் வருகிறார். நாம் ஒளியின் மக்களாக, மீட்பின் மக்களாக, விடுதலை பெற்ற மக்களாக, எப்படிப்பட்ட துன்பம் வந்தாலும் நான் கடவுளின் பிள்ளை, நான் மகிழ்ச்சியாக இருப்பேன் என்கிற அந்த உணர்வோடு வாழுவோம். கடவுள் எப்பொழுதும் தன்னுடைய திருமுகத்தை நம்மீது திருப்பி தன்னுடைய ஆசீரை நம்மீது பொழிவார். எப்பொழுது இயேசு கிறிஸ்து நம்முடைய உள்ளத்தில் இருக்கும் பொழுது, நான் இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தைகளை கேட்காமல், அவருடைய விழுமியங்கள் படி நான் வாழாமல், இயேசு கிறிஸ்துவுக்கு சாட்சியாக நான் இல்லாமல் இருக்கும் பொழுது கண்டிப்பாக கடவுள் தம்முடைய திருமுகத்தை திருப்பிக் கொள்வார், நம்மிடமிருந்து திருப்பிக் கொள்வார், மறைத்துக் கொள்வார். நம்முடைய வாழ்வு துன்பம் மிகுந்ததாகத்தான் இருக்கும். தூய பவுல் சொல்வார் அல்லவா, இயேசு கிறிஸ்துவை குறித்து நான் அனைத்தையும் குப்பை என கருதுகிறேன். நம்முடைய வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் முக்கியமாக இருக்கலாம், பணம், நகை, சொத்து, வீடு, மொபைல் ஃபோன், நிறைய விஷயங்கள் என்னென்னவோ இருக்கலாம். ஆனால் அதற்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுத்து நீங்கள் கடவுளை ஒதுக்குகிறீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக கடவுளும் உங்களை ஒதுக்கி விடுவார். ஆக அவரை போல அனைத்தையும் குப்பை என கருதி கடவுளுக்கு நம்மையே நாம் அர்ப்பணிப்போம். தூய பவுல் சொல்வார், இயேசு கிறிஸ்துவை நான் பின்பற்றுவது போல என்னை நீங்கள் பின்பற்றுங்கள். ஐ இமிடேட் ஜீசஸ் கிரைஸ்ட் அப்படின்னு சொல்வார். எந்த அளவுக்கு அவரால் சொல்ல முடிந்தது என்று சொன்னால், அந்த அளவுக்கு இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய வாழ்வை முழுவதுமாக ஏற்றுக்கொண்டு இயேசு கிறிஸ்துவாக, இயேசு கிறிஸ்துவுக்கு சாட்சிய வாழ்வு வாழ்ந்தார். நாம் கிறிஸ்துவர்களாக இருக்கிற நாம் ஒவ்வொருவரும் அப்படிப்பட்ட சாட்சிய வாழ்வு வாழும் பொழுது எல்லா நாட்களும் ஆசீர்வாதமான நாட்களாக அமையும். கடவுள் தன்னுடைய திருமுகத்தை திருப்பி நம்மை ஆசீர்படுத்துவார். நீங்கள் ஆசீர்வாதமான மக்களாக வாழ்வீர் என்கிற அந்த சிந்தனையோடு தொடர்ந்து இந்த திருப்பலியில் நாம் ஜெபிப்போம், மன்றாடுவோம்.